வாங்க வணக்கம். இது மல்டிட்ரிக்ஸோட ட்ரூ ஜீனியஸ் சீசன் 3 எபிசோட் 2 இருக்கிறோம். எபிசோட் 1 ரிச்சர்ட் பி ஃபெனமேன் பற்றி பார்த்துருப்போம். ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு, பிட் லாங்கர்னு சொல்லிடலாம், ஏன்னா அரை மணி நேரம் தாண்டிடுச்சு. இந்த பாட்காஸ்ட் அரை மணி நேரம் தாண்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாண்ட வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். எஸ், என் ஃப்யூச்சர் செல்ஃபை தான் அதை நான் கேட்கலாம். இப்போது அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம ஆலன் டியூரிங் பற்றி பார்க்க போகிறோம். இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு சொல்லிவிட்டு, இவர் பண்ண ஒர்க்ஸையும் நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, சில ஃபேக்ட்ஸையும் கொட்டிட்டு என்னோடய ஒப்பீனியனும் சொல்கிற போகிறேன். நீங்கள் இதுக்கப்புறமா வந்து இவரை பற்றி இன்னும் நல்ல விஷுவலை நான் பார்க்கணுன்னா, நீங்கள் இமிட்டேஷன் கேம் படம், எஸ் அந்த படத்தை போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த ஓடிடியில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து பார்ப்பீங்கனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம பெனடிக்ட் கம்பர்பேஷ் நடிச்சிருப்பார். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருக்கும், நானும் பார்த்துருக்குறேன். எஸ், அந்த படத்துக்கு வந்து எத்தனை பேர் ஆடியோ வாய்ஸ் ஓவர் கூட தமிழ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அது கூட போய் பார்த்துக்கலாம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இவரை பற்றி போவோம். இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மேத்தமெட்டிஷியனுங்க. மேத்தமெட்டிஷியன் அப்படி என்னடா பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரோட தியரி கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. டியூரிங் மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாரு, அது கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் தான். அவ்வளோ சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வச்சு பயங்கரமான ஜீனியஸ், கிட்டத்தட்ட பக்காவான ஒரு மேத்தமெட்டிஷியன். ஃபிசிக்ஸில் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டவர். இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் உருவாகிறதுக்கு இவர் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஆனால் சில பல கசப்பான விஷயங்களால் இவர் வந்து மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டார். எஸ், இவர் கொடுக்க வேண்டிய நிறைய கிரெடிட்ஸ் கொடுக்காமல் போச்சு. வழக்கம் போல் போன பாட்காஸ்ட்டில் பேசின மாதிரி வேர்ல்டு வார் 2 இதுலேயும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. எஸ், கோயின்சிடன்ஸ் தான், பரவாயில்ல. ஆனால் நம்ம டியூரிங் பற்றி நம்ம முக்கியமாக பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் மனசு கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க போல் ஒரு ஃபேக்ட்லேருந்து தானே ஆரம்பிப்போம். இன்றைக்கும் ஒரு ஃபேக்டை சொல்லி ஆரம்பிச்சுவோம். அது என்ன ஃபேக்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா, ஒரு 40 செகண்ட்ஸுக்கு ஒருத்தர் வந்து தன்னைத்தானே வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் இருக்குது. இந்த ஃபேக்ட் எதுக்கிட்ட இந்த பாட்காஸ்ட்டில் எடுத்தோம்னு சொல்லுவதுன்னு சொல்லி கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, எவ்ரி திங் இஸ் கனெக்டட். அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 1 மணி நேரத்துக்கு 1 ஸ்டூடெண்ட் மட்டும் இறந்து போகிறாங்க. 1 நாளைக்கு 28 பேர் இதே மாதிரி பண்ணிக்கிறாங்கன்றாங்க. இன்னும் பாக்கி வேறு ஏதோ ரீசனுக்காக, ஒர்க் ப்ரெஷருக்காகவும், இன்னும் நிறைய விஷயங்களுக்காகவும் எத்தனையோ பேர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு முட்டாள்தனம், ஒரு கோழத்தனம்னு வெளியிலேருந்து பார்க்கும்போது சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிறது வந்து வேறு எந்த ஒரு தாட்ஸுமே வராது. யாராவது வந்து அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு போய்ட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்க பிரச்சனை மட்டும் அது கேட்க ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்ல நான் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாதீங்க, சொல்லணும்னு தோணுச்சு. இந்த கதைக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. சரி, பார்ப்போம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1912 June 23 பிறந்திருக்கிறாரு. 23 மேல் சொல்லிட்டு ஒரு ஊரில், வேல்னு சொல்லிட்டு ஒரு ஊரில், இங்கிலாண்டில், இங்கிலீஷ் தான் வரும். எஸ், இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ரிச்சான பர்சன்ஸ் தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சியில் தான். ஸோ வந்து நல்ல ஒரு வெல்த்தி ஃபேமிலியில் தான் பிறகுறாரு. இவருக்கு ஒரு பிரதரும் உண்டு. இவங்களோட ரெண்டு பேரண்ட்ஸும் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனாலையும், அதுவும் அப்ராடில் இருக்கிறதுனாலையும், இவங்களை ஒரு ஆர்மி கப்பல், ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி கப்பலாண்டை விட்டுட்டு நீங்கள் பார்த்துங்க ரெண்டு பசங்களையும் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவருங்க வந்து அவங்க ரெண்டு பேரோட பாதுகாப்பில் தான் வளர்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்கூல்லேயே வந்து இவங்க பணக்காரங்கன்றதுனால ஒரு நல்ல ஸ்கூல்லேயே வந்து இடம் கிடைக்குது. அங்கேயும் போயிட்டு இவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஆலன் டியூரிங். எஸ், 1922 1926 வரைக்கும் ஹெசல் ஹர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் வந்து ஃப்ரான்ட்ல சசெக்ஸில் போயிட்டு படிக்கிறாங்க. 1926 வந்து 13 வயசில் 300 ஸ்கூல் மிடில் ஸ்கூலுக்கு மாற்றணும், சின்ன ஸ்கூல்லேருந்து. அது ஒரு போர்டிங் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கூல், ஐ மீன் ஹாஸ்டல், அங்கே போனோம். ஆனால் வந்து அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் டேர்ம், ஸ்கூல் ரீஓபன் ஆகிற அன்றைக்கி வந்து 1926 வந்து ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரைக் நடந்தது பிரிட்டனில். எதுக்காக நடந்ததுன்னு நமக்கு சரியாக தெரியல. அதனால் வந்து டியூரிங் வந்து எல்லோரும் வந்து முதல் நாள் லீவ் போட்டாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. ஆனால் டியூரிங் வந்து முடியாது, முதல் நாளே லேட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பாலிஷ்லாம் போட்டுக்கிட்டு 97 கிலோமீட்டருங்க சவுதாம்ப்டன்லேருந்து ஷெல்ப்ரோன் வரைக்கும் நைட்டு வந்து ஒரு இடத்துல தங்கிட்டு போயிருக்கிறாரு. ஒரு பட்டன் சைக்கிளை மெரிச்சிக்கிட்டு அந்த காலத்துல இந்த சைக்கிளில் கீரெலாம் இருந்திருக்காதுங்க. நீங்கள் வேறு ரோடு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி 97 கிலோமீட்டர்ஸ் ஒரு 13 வயசு பையன் போவானான்னு கேட்டால் இந்த காலத்தில் டவுட் தான். நம்ம அங்கே போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டோன்னே இவருக்கு பயங்கரமான மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு, சரியான மேக்ஸு சயின்ஸில் போட்டு அப்படியே பூந்து விளாடுவார். ஆனால் இவர் பேப்பர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பேப்பர் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லுவாங்க, நான் சுத்தமாக கிறுக்கி தான் வச்சுருப்பாரு. கிட்டத்தட்ட எந்த பேஜுமே டைடினஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு அவருக்கு அர்த்தமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் கார்டுலாம் அவங்க டீச்சர் எழுதுறாங்க. இவனுக்கு மெத்தட்ஸே கிடையாது, இவன் மெத்தட்ஸ்லாம் ரொம்ப தவறாக இருக்குது, இதேமாதிரி போனால் நீ உருப்பட மாட்டே, உன்னோட மூளையை வச்சுக்கிட்டு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, இதேமாதிரி பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு அடித்து அடித்து எழுதுவாருங்க. அதுமாதிரி அடித்து அடித்து எழுதுறவங்க யாராக இருந்தால் எஸ் உங்களமாரி தான் வரும். போட்டு கண்ணாபின்னு கிறுக்கி வச்சிருக்கிறாரு, ஹிஸ்ட்ரி பேப்பரில் போட்டு அடி அடி அடிட்டுன்னு அடித்து வச்சிருக்கிறாரு. ரேங்க் கார்டில் போட்டு அவங்க டீச்சர்ஸ்லாம் பயங்கரமாக திட்டுவாங்க. அவங்க இங்கிலீஷ் சார்லாம் வந்து என்னையா பண்ணுற, நீ வந்து லிட்ரேச்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர்லாம் எவ்வளோ சொதப்புற, மேக்ஸ் மட்டும் வரணும்னா மேக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ எதுக்கு நார்மலான இந்த ஸ்கூலில் போய் சேர்ந்த சொல்லிட்டு அவர் போட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க பப்ளிக் ஸ்கூலில். அவருக்கும் வந்து இதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன பயம் ஒன்று வர ஆரம்பிக்குது, ஒரு வேளை நம்ம அவ்வளோதானான்னு சொல்லிட்டு. லிட்ரேச்சர் சோஷியல் சயின்சஸ் இதெல்லாம் ரொம்ப சொதப்படுறாரு, ஆனால் மேக்ஸ் சயின்ஸில் வந்து எப்போவுமே நல்ல மார்க் எடுத்துருவாரு. அதில் கூட பேப்பரில் அத்தனை அடித்தல் திருத்தல் அவ்வளோ வந்து மைண்டு யோசிக்குது இதுவா அதுவான்னு சொல்லிட்டு நிறைய அடிச்சு அடிச்சு எழுதியிருப்பார். கரெக்டான ஆன்சரே அடிச்சுட்டு தப்பாக எழுதிட்டு திருப்பி அதை அடிச்சுட்டு கரெக்டாக எழுதியிருப்பார். இனிமேல் 1008 ஒரு டவுட்ஸ் அப்போ தான் வந்து 1927 எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேயே வந்து கிட்டத்தட்ட கால்குலஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பார். கால்குலஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையா, ஹா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்னு நினைக்கிறேன். 1928 16 இருந்தது. 1905 தான் வந்து ஐன்ஸ்டீன் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பேப்பரை ரிலீஸ் பண்ணியிருப்பார். அவர் 16 இருக்கும்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட ஒர்க்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சுட்டு அவர் என்ன தான் சொல்ல வராருன்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு நோட்ஸு ஒரு புது நோட்டு ஒன்றை வாங்கி அதை எழுதி அவங்க அம்மாவோட பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. 16 தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எஸ் இப்போ தானே ஈஸியாக இருக்கலாம் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு, ஆனால் அவர் அந்தளவுக்கு மேக்ஸ் நாலேஜ் வச்சு 16 கிட்டத்தட்ட வேறு லெவல் தான் வரும். என்னடா எல்லாம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு, இதில் வந்து ஒரு கிறிஸ்டவராதான்னு சொல்லி கேட்காதீங்க. கிறிஸ்டவர் மோர்கம் யாரா அவர், யார் அது கிறிஸ்டவர் மோர்கம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆலன் டியூரிங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எஸ் அவரும் வந்து அந்த ஷேட்ப்ரோன் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப வந்து பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி இருந்தவங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் 13 1930 இறந்துடுறாரு, திடீர்னு இறந்துடுறாரு. ஏன்னா டியூபர்குலோசிஸ் வந்தவங்க தொட்ட ஒரு மில்க்கு குடித்ததுனால இவருக்கும் டியூபர்குலோசிஸ் வந்து இறந்துடுறாரு. இது வந்து டியூரிங் சுத்தமாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்தளவுக்கு வந்து ஒரு சயின்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் வந்து வெறி கொண்ட ஒரு வேங்க மாதிரி வந்து படிச்சுட்டு இருக்கும்போது மார்க்கமும் இவருக்கு டஃப் கொடுத்து படிப்பார். ஆனால் வந்து மார்க்கம் இல்லாதது வந்து நம்ம டியூரிங்கை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிது. அப்போ தான் வந்து மார்க்கமோட அம்மாவுக்கு வந்து அடிக்கடி லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு தடவையும் மார்க்கமோட பர்த்டே அன்னைக்கும் மார்க்கமோட மெமோரியல் டே அன்னைக்கும் வந்து அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க, அவங்க அம்மாவை வந்து லெட்டர் எழுதுறாங்க, அவங்க அம்மா வந்து கிறிஸ்மஸுக்கு இவர் பர்த்டேக்கெலாம் வந்து கிஃப்டாக அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப நாளாக. மார்க்கம் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவொடனே அவங்க டியூரிங் கூட தான் சுற்றிருந்தான், டியூரிங் தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இவரோட நம்பிக்கை மேலேயும் இவர் வந்து இவன் தான்ப்பா ஏதோ பண்ணிட்டான் இவங்க வீட்டிலேருந்து ஏதோ பண்ணிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப பொருளையெல்லாம் கிளப்பி விட்டுருந்தாங்க. டியூரிங் இதெல்லாம் பற்றி கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் அவருக்கு வந்து மனசில் ஒரு பக்கம் தோணி இன்னும் ஏன் இவங்கலாம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எப்பவுமே மக்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மற்றவங்களோட லைஃப்பில் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்கறது லைட்டாக ஏதாவது அங்கே என்னப்பா நடக்குது ஆ சரிப்பா சரிப்பா சொல்லிட்டு என்ன சொல்ல மனுஷங்களோட இயல்பு. அப்புறமா ஸ்கூல் எஜுகேஷனை வந்து தத்தி தருமாறி எப்படியும் மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் உடம்பு படித்து பாஸ் பண்ணிவிட்டு அழகாக ஷெல்ப்ரோனை விட்டு வந்துட்டு கிங்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருக்குதுல்ல அங்கே போயிட்டு 1931 வரைக்கும் பயங்கரமாக மேக்ஸ் படிக்கிறாரு. அங்கே படித்து முடித்தவொடனே ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு மேக்ஸை பாஸ் பண்ணிடுறாரு. இன் 1935 22 இருக்கும்போது கிங்ஸ் காலேஜோட ஃபெல்லோவாக எலக்ட் ஆகுறாரு, எஸ் ஃபெல்லோஷிப் தராங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கே தான் வந்து சென்ட்ரல் லிமிட் தேரமை வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. சென்ட்ரல் லிமிட் தேரம்னா என்ன, எஸ் என்ன சொல்ல முடியும், ப்ராபபிலிட்டி தேரி இருக்குல்ல, ஒரு விஷயம் நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ப்ராபபிலிட்டி தேரியில் வந்து ரெண்டு இண்டிபெண்ட் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் ரேண்டமான ரெண்டு வேரியபிள்ஸை ஆட் பண்ணுறோம், ஓகே ஆட் தான் பண்ணுறோம் சின்ன வயசில் சொல்லிக்கிட்டோமே. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட ப்ராடக்ட் வந்து நார்மலைஸ் பண்ணுறோம். நார்மலைஸ்னால் என்ன, ரெடியூஸ்டு காமன் நோட்டேஷன். இந்த 6 போட்டு பக்கத்தில் ஒரு ஆச்சரிய குறி போடுவோம்ல, அதான் காமன் நோட்டேஷன். அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி வந்த எல்லாத்தையும் காமன் நோட்டேஷனுக்கு சுருக்கிட்டு அதை நார்மலி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் சென்ட்ரல் லிமிட் தியரம். திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி மேக்ஸ். எஸ், அது என்ன நார்மலி டிஸ்ட்ரிபியூஷன்னா, இப்போ ஒரு கிராஃப் போடுறோம், ஒரு ப்ராபபிலிட்டி நடக்க, ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இப்போ மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, இல்லை இல்லை இங்கே ஒரு காமெடி விழ வாய்ப்பு இருக்குது, இல்லை ரொம்ப பெருசாக போதும் சரி பரவாயில்ல. அதுதான் வந்து பார்க்குறது தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அதையும் ப்ரூவ் பண்ணிடுறாரு. ஆனால் வந்து இந்த தியரம் வந்து யாருக்குமே தெரியாமல் 1922 வந்து ஜாரல் வால்டர்மேன் லெய்னட்பர்க் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இவருக்கு அந்த கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. இவர் அந்த கிளப்பில் அது ப்ரூவ் பண்ணப்படலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை தனியாக உட்காந்து இவர் இண்டிபெண்டாக பண்ணியிருக்காரு அவர் ஒர்க்கை பார்க்காம. 1936 டியூரிங் வந்து ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாரு, ஆன் கம்ப்யூட்டபிள் நம்பர்ஸ் வித் அன் அப்ளிகேஷன் டு எய்ன்ஸ் செய்பக் டங்க்ஸ் ப்ராப்ளம். இதை வந்து லண்டனோட மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி ஜேர்னலில் 2 parts 30 நவம்பர் அன்னைக்கும் 23 டிசம்பர் அன்னைக்கும் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த பேப்பரில் டியூரிங் வந்து கர்ட் கோடல்ஸோட 1931 ரிசல்ட்ஸு அதை ரீஃபார்முலேட் பண்ணியிருக்காரு. எதுலன்னா லிமிட்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அண்ட் கம்ப்யூட்டேஷன். ஆமாம், அவர் பண்ணதை வந்து இவர் ரீஃபார்முலேட் பண்ணி கொடுத்துருப்பார். கோடலோட யூனிவர்ஸில் அரித்மெட்டிக் பேஸ்டு ஃபார்மல் லாங்குவேஜு, ஃபார்மலாகவும் சிம்பிளான ஹைப்போதெட்டிக்கல் டிவைசஸை வந்து டியூரிங் மிஷின்ஸான்னு சொல்லிட்டு இவர் மாற்றிருப்பார். அவரோட இதுலேருந்து டியூரிங் மிஷின் அப்போ தான் உருவாகுது. டிசிஷன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பேன், ஹெய்சன்பர்க் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை தான் அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதை வந்து 1928 டேவிட் ஹில்பர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். டியூரிங் வந்து அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மிஷின் யூனிவர்சலி எந்த விதமான ஒரு மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டிங்கும் போடக்கூடிய ஒரு மிஷின், ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்குற மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன் ஒரு அல்காரிதமாக இருந்தால் மட்டும்தான், அதை ஒரு அல்காரிதமாக நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சா அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து அந்த மிஷினால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசிஷன் ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக டியூரிங் மிஷினோட ஹால்ட்டிங் ப்ராப்ளம் எடுத்துன்னு வர்றாரு. டியூரிங் மிஷின் இவர் கண்டுபிடிச்ச மிஷின் கிட்டத்தட்ட கம்ப்யூட்டருக்கு ஒரு முன்னோடி மாதிரி, சின்ன சின்ன பீஸ் நிறைய இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், இல்லை நீங்கள் டியூரிங் மிஷின் போட்டாலே தெரிஞ்சிடும். சரி, ஹால்ட்டிங் ப்ராப்ளம்னா என்னென்னா, டியூரிங் மிஷினில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் கொடுத்தா அது ஹால்ட் ஆகிடும். எஸ், இப்போது நான் தான் ஹால்ட்டு கொடுக்கணும் இல்லை கொடுக்கக்கூடாது, இப்போது நான் பண்ணுற அந்த விஷயத்துக்கு ஒரு அல்காரிதமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து அல்காரிதமிக்கெலாம் வந்து டியூரிங் மிஷின் எப்போ ஹால்ட் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இந்த பேப்பர் கிட்டத்தட்ட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மேத் பேப்பர் இன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுவாங்க நிறைய ஹிஸ்டாரியன்ஸும் மேத்தமெட்டிஷியன்ஸும். டியூரிங்கோட ப்ரூஃப் வந்து அல்சான்சோ சர்ச் ஈக்குவலன்ட் ப்ரூஃப் வந்து பறகுது. அவர் தான் வந்து லாம்டா கால்குலஸை வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லிடுவார். அது பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் மேத்ஸில் நடந்தது அப்போது. அவர் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான வந்து ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கிறான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது. யூனிவர்சல் மிஷின், இப்போ யூனிவர்சல் டியூரிங் மிஷின் சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க அவர் கண்டுபிடிச்சதுனால. அந்த மிஷினை வச்சு எந்த விதமான ஒரு கம்ப்யூட்டேஷன் மிஷினையும் வந்து ஓவர் டேக் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க அந்த மிஷின். அந்தளவுக்கு சர்ச் டியூரிங் தீசிஸ், அந்த தீசிஸில் டியூரிங் மிஷினும் லாம்டா கால்குலஸ் ரெண்டுத்தையும் சேர்த்தா கம்ப்யூட்டேஷன் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், எல்லா நம்பரையும் வந்து கம்ப்யூட்டபிள் பண்ண முடியும். கம்ப்யூட்டபிள்னா என்ன? எஸ் மேக்ஸ், டூயிங் மேக்ஸ் தான் கம்ப்யூட்டபிள், ஒன்றும் கிடையாது கம்ப்யூட்டேஷன். ஜான் வான் நியூர்மேன் வந்து அவரோட புக்கில் வந்து டியூரிங் பேப்பரை வந்து இப்போ இருக்க மாடர்ன் கம்ப்யூட்டர் டியூரிங்கோட பேப்பரில் இருக்கிற அதுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டிவாக தான் இருக்குது, சென்ட்ரல் கான்செப்டே அதாங்க அவர் கண்டுபிடிச்சது தாங்க சொல்லிட்டு. டியூரிங் மிஷின்ஸ் ஆர் சென்ட்ரல் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி இன் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன். எஸ் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் சப்ஜெக்டில் டியூரிங் மிஷின் தான் முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிப்பீங்க, படிச்சிருப்பீங்க, படிக்க வாய்ப்பு இருக்குது. திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் கொச்சி தவிர, 1939 மிஸ்டர் ஹிட்லர், எஸ் ஃபியூஹர், அவர் தான் வந்து வேர்ல்டு வார் டூவை வந்து செப்டம்பர் 1st தீபாவளி ஆரம்பிச்சு விட்டு போலாண்டு மேலே ஆரம்பிச்சு விட்டார், ஆரம்பிக்கலாங்களான்னு சொல்லிட்டு வேர்ல்டு வார் டூவை. அங்க வந்து வழக்கம் போல் வந்து இங்கிலாண்டும் ரஷ்யாவும் ஒரு சைடு மாட்டிக்க, ஜெர்மன் இட்டாலி ஜப்பான் மூணு பேரும் இந்த சைடு மாட்டிக்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ யூகே வந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க, ஜெர்மனோட லைன் இப்படி தாங்க போகுது, அதை அசால்ட்டாக பிடிச்சி அவனுக்கு என்னதாயா பேசுகிறானுங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டா அசால்ட்டாக அவனுங்களை காலி பண்ணிடலாம். இப்போ என்னென்னா ஜெர்மன் வந்து யோ அந்த ட்ரூப்பை நம்ம அடிக்க போகிறோம்யான்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா, நம்ம இங்கிலாந்து வந்து இங்கே ஹேக்கர் வேலை பார்த்து அதை எடுத்துட்டு அந்த கோடை வச்சுக்கிட்டு யோ அவன் அங்கே தான் அடிக்க போகிறான்னா நீங்கள் அவனுக்கு முன்னாடி போய்ட்டு அவனை அடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு இவனுக்கு மெசேஜ் கொடுத்துட்டா ஜெர்மன் வந்து பஸ்டட் ஆயிடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் கிரிப்டனாலிசிஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க, கோடை டிகோட் பண்ணுறது. இதுக்கு பிளெட்ச்லி பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பயங்கரமான வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு மிலிட்ரி பேஸு, அவங்க பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. September 1938 வந்து டியூரிங் வந்து பார்ட் டைமாக வந்து கவர்மெண்ட் கோட் அண்ட் சைஃபர் ஸ்கூலில் வந்து வேலை செஞ்சிருந்தார். ஆமாம், பிரிட்டிஷ் கோட் பிரேக்கிங் ஆர்கனைசேஷன் தான் அது. அவர் அப்போ தான் கிரிப்டனாலிசிஸ் ஆஃப் எனிக்மா சைஃபர் மிஷின் வந்து நாசி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவர் கூட டில்லி நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் கோட் பிரேக்கராக வந்துருக்கிறாரு. July 1939 வந்து வார்ஸால பாலிஷ் சைஃபர் பீரோ வந்து பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் எனிக்மா மிஷின்ஸோட ராட்டர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அவங்க எப்படிலாம் வந்து எனிக்மா மிஷின் கேட்குறாங்க, ஏன்னா போலாண்டும் ஜெர்மனோட முக்கியமான எதிரி. ஸோ போலாண்ட் வந்து எதிரி எதிரி நண்பன் சொல்லிட்டு ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷுக்கும் ஜெர்மனோட பழைய எனிக்மா மிஷின் ரூட்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் வந்து எப்படியாவது வந்து எனிக்மா மிஷினை வந்து காலி பண்ணிக்கணும். டியூரிங் அண்ட் நாக்ஸை வந்து ஒரு ப்ராடர் சொல்யூஷனை வந்து யோசிக்கிறாங்க. பாலிஷ் வந்து இதை வந்து எப்படியாவது செஞ்சுடுங்க, இல்லை நம்ம தோற்றுருவோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் வந்து ஜெர்மன் வந்து இதை மாற்றுருவாங்க, May 1940 மாற்றிட வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க உண்மையிலே May 1940 இதை மாற்றிட்டாங்க. டியூரிங் வந்து ரொம்ப ஜென்ரலாக வந்து கிரிப்ட் பேஸ்ட் டிக்ரிப்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஃபங்க்ஷனலான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறாங்க, எப்படியாவது வந்து நம்ம எப்படியாவது மாற்றிடலாம் இது சொல்லிட்டு. September 4, 1939 மூணு நாள் ஆகுது வார ஆரம்பித்து, அன்றைக்கி தான் வந்து யூகே ஜெர்மனி மேலே வார டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போது டியூரிங் வந்து பிளெட்ச்லி பார்க் வராரு, வார் டைம் ஸ்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் கோட் பிரேக்கிங் அண்டு ஸ்கூல். எஸ் அவங்க தான் வந்து இதை வந்து எப்படியாவது ஒரு கிரிப்டனாலிசிஸ் பண்ணி எப்படியும் வந்து டியூரிங் வந்து ஜெயி வச்சுருவார் வாரன்னு சொல்லிட்டு. பாகி இருந்தவங்களாம் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர் ஜெர்மனோட நேவி வந்து என்ன அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை கோடை பிரேக் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸை வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட்டான பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கோடை வந்து உடைக்கலாம் சொல்லிட்டு டியூரிங் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் முடிவு பண்ணிடுறாரு. அந்த மாதிரி வந்து ரெண்டு பேப்பர் எழுதுறாரு, டிஸ்கஸிங் மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்சஸ். அதுக்கு என்ன டைட்டில்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி டு கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோகிராஃபின்னா என்ன, இவங்க அனுப்புகிற அந்த கிரிப்டன் என்கிரிப்டன் மெசேஜஸ்ஸு அதை உடைக்கிறதுக்கு தேவைப்படுற ப்ராபபிலிட்டிஸ், அது எவ்வளோ சீக்கிரம், அதுக்கு தான் வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் ரெப்பிட்டேஷன்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு பேப்பர், திரும்பி திரும்பி ஒரு நம்பர் வரும் அதான் ரெப்பிட்டேஷன். அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸு உங்களுக்கு தெரியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, மீன் மீடியனு ஐயோ அதெல்லாம் நன்றி பார்க்கணும் எனக்கே தலைவலிதுப்பா. எஸ் அதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் அப்போது வந்து இதுனா யூகே நேஷனல் ஆர்கைவ்ஸுக்கு போகல. எப்போ வரைக்கும்னா April 2012 வரைக்குமே போகல யூகே நேஷனல் ஆர்கைவ்ஸுக்கு. அந்த அளவுக்கு சீக்ரசி மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வெள்ளக்காரங்க. எஸ் ஒரு மேத்தமெட்டிஷியன் சொல்கிறாரு, அவரை வந்து ரிச்சர்ட்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அந்த டைமில் வந்து 70 வருஷத்துக்கு இது வந்து யாருக்கிட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூகே மறைச்சி மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா போகிற வந்து நம்ம இந்த மாதிரி ஜெயிச்சோம்னு தெரிஞ்சால் மானக்கேடாக போயிடும்னு சொல்லிட்டு. டியூரிங் வந்து பயங்கரமான ஒரு எசன்சிட்டிக்கு ஃபேமஸ்ன்றது, அவர் எப்போவுமே வந்து எப்படி நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்கன்ற மாதிரி தான் இருப்பார். நீங்கள் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸாக வந்து பெனடிக்ட் கம்பர்பேட்ச் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு எசன்சிட்டி ஒரு மெயின்டைன் பண்ணுவார், எசன்ட்ரிசிட்டி. எஸ் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக, எல்லோரும் வந்து ஒரு மைஸ் சொன்னாலும் இவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லோருடையும் பெருசாக பழகிக்க மாட்டாங்க, ஆன்டி சோஷியலாக இருப்பாங்க கிட்டத்தட்ட. நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்கன்ற மாதிரி இன்ட்ரோவர்ட்ஸ். எஸ் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான எசன்சிட்டிக்கு ஃபேமஸ்ஸு. நிறைய பேரை வந்து போட்டு அவங்க கூட ஒழுங்காக சேராமல் கீழாமல் ஒரு மாதிரியே இருப்பார் அவர். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்பாங்க அவர் எந்த அளவுக்கு எசன்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து ஹே ஃபீவர் இருந்து தான், ஹே ஃபீவர்னு என்னென்னா இந்த போலன் கிரெயின்ஸு இந்த சில பல சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் மூக்குள்ளே ஏறிச்சுன்னா பயங்கரமாக அலர்ஜிக்காம். ஸோ வந்து வரும்போதே வந்து சைக்கிளில் தான் வருவாராம், ஃபுல் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு டையெல்லாம் போட்டுக்கிட்டு கேஸ் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வருவாராம் போலன்ஸ்லாம் போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் தலைவர் வச்சுருந்தது ஒரு ஓட்ட சைக்கிள். ஆமாம், அந்த ஓட்ட சைக்கிளை இறங்கி வந்து அடிக்கடி ரெடி பண்ணிகிட்டு இருப்பாராம். அதை வந்து மொத்தமாக மாற்றிடலான்னு சொன்னாங்களாம். ஆனால் அவருக்கு அது பிடிக்கலையா, அடிக்கடி வந்து மெரிசின் வரும்போது அந்த செயினு கழட்டுறது, நம்ம நார்மல் ஸ்கூல் பசங்களுக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் ஒரு வயசானதுக்கு அப்புறமா பண்ணியிருந்துருக்கிறாரு. அதை அதுவரை மாற்றிக்கிட்டு திருப்பி வந்துட்டு வரான். அது மட்டும் இல்லாமல் ஒரு தண்ணி குடிக்க வச்சுருப்பாங்க, அதை வந்து செயின் போட்டு மாட்டி வச்சிடறாராம் அந்த கப்பை, அவனாவது ஆட்டையை போட்டு போயிட போகிறான்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு எசன்சிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. அவர் கூட வேலை செஞ்சாங்களாம் பயங்கரமான ஜீனியஸுங்க, இவர் இவர் கூட வேலை செஞ்சிருந்தாங்களாம் வந்து பண்ண புண்ணியங்க. இவர் மாதிரி வந்து யாருமே பார்க்க முடியாது. அவரோட காலத்துக்கு ரொம்ப முன்னாடியே வாழ்ந்தவர் கிட்டத்தட்ட இவர். இவர் வந்து இந்த ஏஜில் பிறந்திருக்க வேண்டிய ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய இதை முன்ன வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து வெளில வந்திருக்கு. வேர்ல்டு வார் டூவை வந்து சுருக்கிறதுக்கு இவங்க எல்லோரும் போராடி இருந்தாங்க. பிரின்சிபல் லீடர் டியூரிங் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் ஒரு தடவை 40 மைல் ஓடினாராங்க ஒரு தடவை லண்டனுக்கு. 40 மைல்னால் 64 கிலோமீட்ரு, பயங்கரமான ஒரு அத்லீட்டுன்னு சொல்கிறாங்க. பாருங்களேன் இவங்களுமே ஆளுங்களாம் பார்க்கறதே கஷ்டம். அகாடமிக்ஸ் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து, அதான் சின்ன வயசுலேயே 97 கிலோமீட்டருக்கு வந்து சைக்கிள் மெடிசின் போனால் தானே வேர்ல்டு கிளாஸ் மேரத்தான் ஸ்டாண்டர்ட்ஸுக்கே இருந்தாராங்க இவர் கிட்டத்தட்ட. 1948 பிரிட்டிஷ் ஒலிம்பிக் டீம் கூட வந்து ட்ரை பண்ணியிருக்கிறார். பட் ஆனால் இவருக்கு இன்ஜுரி வந்துடுச்சு நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாதிரி. என்னத்த சொல்ல, பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லிட்டு இவர் தெரியுது. அதனால தான் இவர் ஈஸியாக வந்து ஆர்மிலையும் அதாவது இந்த வேலையும் எடுத்துக்கிட்டாங்க. பாம்பே, பாம்பேனா நம்ம ஊரில் இருக்கிற மும்பையில், அங்கே இவங்க வச்சிருந்த மெஷின் பேர் தான் பாம்பே டியூரிங் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மெஷின் ஒன்று கிரியேட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான். அதை வச்சு எனிமக்கோட பாலிஷோட பொம்பா கிரிப்டோ க்ரோனிஜியா எஸ் அந்த பேரை வச்சு பாலிஷ் வந்து ஒரு மிஷின் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஜெர்மனை போடுதல்ல. இதுதான் எனிக்மா கோடை பிரேக் பண்ண, எனிக்மான்றது நாசி ஜெர்மனியோட கோடு எஸ். அதை வச்சு தான் இவங்க எனிக்மாவை கிராக் பண்ணி காலி பண்ணிடுவாங்க. பாம்பே வந்து என்ன பண்ணுதுன்னா பாசிபிளான கரெக்ட் செட்டிங்ஸை எனிக்மா மெசேஜுக்கு வந்து தேடுது. அதாவது அவங்ககிட்டேருந்து எடுத்த ரோட்டார் ஆர்டரு, ரோட்டார் செட்டிங்கு, பிளக் போர்டு செட்டிங்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சூட்டபுளான ஒரு கிரிப்பு எஸ் ஒரு சூட்டபுளான ஒரு கிரிப் ஒன்று கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக வந்து அதை முடிச்சுட்டு போயிடலாம். ஒரு சைஃபர் டெக்ஸ்ட்டு சீக்ரெட் கீஸ் மாதிரி வச்சுருக்கதா தான் கிரிப்பு. ஒரு சின்னோண்டு விஷயம் இதுக்கு இதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு அதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம்ல. அதே தாங்க, அதே மாதிரி உட்காந்து அந்த பாம்பேவும் உட்காந்து தேடிட்டு இருக்குது. இவர் கண்டுபிடிச்ச பாம்பே முதல்ல எல்லாம் இவர் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சாங்க. என்னையா இருந்தாலும் உட்காந்து ஒரு சின்ன ஒரு மிஷின் வந்து கட்டிகிட்டு இருக்கிறானேன்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் அவங்களாம் பயங்கரமான மேத்தமெட்டிஷியன். இவர் எத்தனையோ பேரை வந்து ரெக்ரூட் பண்ணியிருப்பார். ஒரு பயங்கரமான டெஸ்ட்லாம் வச்சு செம்ம ஸ்பீடாக இது உள்ள அதை முடியணும் அதை உள்ள இதை முடியணும்னு சொல்லிட்டு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி பாவம். அதில் வந்து அவங்க நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு வேலையை ஆரம்பித்து தொடர்ந்து போயிட்டே இருந்தாங்க. 1941 டியூரிங்கும் அவர் கூட வேலை செஞ்ச கார்டன் வெல்ஷ்மேன், ஹியூக் அலெக்சாண்டர், ஸ்டூவர்ட் மில்லரி பேரி இவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. ஏன்னா இவங்க போய் இந்த ஒர்க்கு வந்து சுத்தமாக முடியவே இல்லை, லிமிடெட் ஸ்டாஃபு. அதனால வந்து நிறைய பேரை வந்து போட்டு ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. வின்சென்ட் சர்ச்சிலுக்கே எழுதிடுறார் 28 அக்டோபர் நம்ம ஆலன் டியூரிங் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, டியூரிங்னா முதல்ல பேர் எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காசு தேவை, இங்கே இருக்கிற இங்கே சீஃபும் சீஃபுக்கு மேலே இருக்கிறவரும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் எங்களால் முடியல, கொஞ்சம் ஒன்று காசு மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதி அனுப்புகிறாரு. ஆனால் வந்து இது வந்து பைத்தியக்காரத்தனம்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்கன்னா திஸ் லெட்டர் ஹேட் அண்ட் எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்க. சர்ச்சில் வந்து ஜென்ரல் இஸ்மே இவருக்கு மேலே இருந்தவங்க எழுதுறாங்க, ஆக்ஷன் திஸ் டே மேக் ஷுர் தே ஹாவ் ஆல் தே வாண்ட் ஆன் எக்ஸ்ட்ரீம் ப்ரியாரிட்டி அண்ட் ரிப்போர்ட் டு மீ தட் இஸ் ஹாஸ் பீன் டன். அதாவது மரியாதையாக இன்றைக்கே வேலையை பாரு, இல்லைன்னா உங்கள் சீட்டை கிழிச்சிடுவான்னு சொல்லிட்டு எழுதிடுறாரு எஸ் இன்ஃபார்மாக சொன்னேன். இதை கேட்டவுடனே அவர் பயந்து எல்லா காசையும் எடுத்துன்னு போய் கொடுத்து அவங்க வேலை எல்லாத்தையும் பக்காவாக முடிக்க வைக்கிறாங்க. மொத்தம் 200 பாம்பேஸ் வந்து இந்த ஆப்ரேஷனில் இறங்கியிருக்கு வார் முடியறதுக்குள்ளே. அந்த அளவுக்குள்ளே பயங்கரமான வந்து பாம்பேஸை வச்சு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஜெர்மனோட நேவல் எனிக்மா உடைக்கிறது உண்மையிலேயே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதை வேணால் பண்ணலாம் ஆனால் நம்மளால் அதை பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார் கிட்டத்தட்ட ஆலன் டியூரிங்கை. December 1939 டியூரிங் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ணுறாரு அந்த எனிக்மா கோட்டில். ஆனால் அது வந்து இன்னுமே காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது, இன்னும் காம்ப்ளெக்ஸாக தான் அவங்களை கூட்டிகிட்டு போகுது. இதேமாதிரி போயிட்டு இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் எதையோ வச்சு ட்ரை பண்ணுறாங்க, என்னத்தை பண்ணாலும் வந்து ஒரு அளவுக்கு கூட மூவ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது இவங்களுக்கு. டியூரிங் அப்புறமா வந்து 1942 ஸ்டேட்ஸ் வர, ஸ்டேட்ஸ் வந்து யூஎஸ் நேவியோட கிரிப்டனாலிசிஸோட உக்காந்து எனிக்மா கூட பிரேக் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களும் வந்து ஒஹாயோவில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டிங் மிஷின் லேபரேட்டரி இருக்குது, அங்கே போய்ட்டு வேலை செய்கிறாங்க. அப்பயும் இல்லை, அமெரிக்கன் பாம்பே பூம்பே ஐ மீன் வந்து அந்த மிஷின் உடைக்கிறது 336 பாம்பே செஞ்சிருக்கு. ஒன்று ஒன்றுக்கும் வீல் ஆர்டர் எல்லாம் பர்ஃபெக்டாக ஓடிட்டுருக்கு, ஆனால் நோ ரெஸ்பான்ஸ் பர்பஸ். ஏன்னா எதுவுமே உடைக்க முடியல அந்தளவுக்கு. ஜெர்மனோட இனிமா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போ இருக்கிற இன்டர்நெட்டில் இருக்கிற ஃபயர் வால் மாதிரி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. ஆனால் எப்படியோ இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சு அவர் திருப்பி யூகே வந்து அந்த மிஷின் வச்சுட்டு எப்படியோ வந்து அந்த இனிமா கூட பிரேக் பண்ணிடுறாங்க. அந்த வச்சுக்கணும் நம்ம, எஸ் இனிமா கூட பிரேக் பண்ணிடுறாங்க. ஜெர்மனோ வந்து சொதப்புறாங்க வாரில், யூஎஸ் வந்து பயங்கரமான நார்மண்டி லேண்டிங்கை ஃப்ரெஞ்சு ட்ரூப்ஸோட பண்ணி ஜெர்மனியை நாஸ்தி பண்ணி நம்ம ஹிட்லரும் சூசைட் பண்ணிக்க, முசோலினி அங்கே கொல்ல, கடைசியாக இந்த ஜப்பான் மேலே லிட்டில் பாய் தூக்கி போட வேர்ல்டு வார் டூ ஓரளவுக்கு முடிவு வந்துருச்சு 1945 1945. பல நூறு பேரோட உயிரை காப்பாற்றிருப்பார் இவங்க கண்டு கோட் பண்ணி உடச்ச இனிமா கோட்னால. ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்லாம் நிறைய நடந்திருக்கும், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக தெரியும். நான் சீன்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அந்த இனிமா கோடை பிரேக் பண்ணதுக்கப்புறமா வாரம் முடிஞ்சிடும். ஸோ இவங்க எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க வழக்கம் போல். வீட்டுக்கு போயிட்டு இவர் என்ன பண்ணுவார், எங்கேயாவது ஒர்க் பண்ணோம்ல, ஹாம்டனில் வந்து லண்டனில் வாழ ஆரம்பிச்சிருக்கிறார் 1945-1947. அங்கே வந்து ஏசி ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டிங் இன்ஜின் அதோடய டிசைனில் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு. அதை பற்றி 1946 வந்து ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு, ஸ்டோர்டு ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர், அதோடய ஃபஸ்ட்டு டிசைன், இப்போ இருக்கிற மாடர்ன் கம்ப்யூட்டரோட ஒரு டீட்டெயில் டிசைன். எஸ் அப்படி பார்த்தா இவர் கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் வந்து அவர் மைண்ட்லேயே இது பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு, அந்தளவுக்கு இவரோட பிரெயின் வந்து கெப்பாசிட்டி கொண்டதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அவர் நம்ம அளவுக்கு தான் மூளை யூஸ் பண்ணார், வந்து ஐன்ஸ்டைன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணார், நம்மளாம் சுத்தமாக யூஸ் பண்ணல, அதெல்லாம் வந்து மித்துங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ இவர் வந்து அவரோட பிரெயினோட கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் ஐ மீன் சின்ன சின்ன பொருட்கள் கொண்ட அந்த மிஷினை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி ஒரு பிரெயினில் வச்சுக்கிட்டு கிரியேட் பண்ணியிருப்பார். அந்த டியூரிங் மிஷினும் சரி, அந்த பாம்பேஸும் சரி, இவர் கிரியேட் பண்ண பாம்பேஸ் உண்மையிலே வந்து ரொம்ப அழகாக வேலை செஞ்சுருக்கும் டியூரிங்து. அதுக்கப்புறமா என்ன இருக்கும், இவர் அந்த கம்ப்யூட்டிங் மிஷின்ஸில் பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அப்போ தான் வந்து பைலட் ஏசிஇ சொல்லிட்டு அவர் இல்லாத போது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து May 10, 1950 வந்து பின்னாடி வந்தவங்களாம் இது பண்ணி அதை டியூரிங் கிரியேட் பண்ண ஆரம்பித்த ஏசிஇ வந்து கடைசி வரைக்கும் வந்து அவர் இறந்து போகிற வரைக்குமே அதை முழுசாக கட்டி முடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் ஆரம்பித்தது அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா 1948 டியூரிங் வந்து மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் அட் விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டரில் வந்து ரீடராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதே வருஷத்தில் வந்து டெபியூட்டி டைரக்டர் ஆஃப் கம்ப்யூட்டிங் மெஷின் லேபரட்டரியில் ஆயிடுறாரு. எஸ் அப்புறமா அவர் கடைசியாக வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டோர்டு ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறாரு, மேன்செஸ்டர் Mark 1 அதோடய பேர். அதோடய ஃபஸ்ட்டு வருஷன் எல்லாத்தையும் மேனுவல் எழுதிக்கிட்டே வர்றாரு, கம்ப்யூட்டிங் மெஷினரி அண்ட் இன்டெலிஜென்ஸ். எஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இவர் தான் விதை போட்டவர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மேத்தமெட்டிக்கல் பயாலஜிலையும் மேத்தமெட்டிக்கல் கெமிஸ்ட்ரிலையும் ஓரளவுக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எஸ் புரியுது. டியூரிங் அட்ரஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மேத் ப்ரொபோஸ்ட் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் தட் பிகம் நோன் அஸ் டியூரிங் டெஸ்ட் அண்ட் அட்டம் டு டிஃபைன் ஸ்டாண்டர்ட் ஃபார் அ மிஷின் டு பி கால்ட் இன்டெலிஜென்ட். ஒரு மிஷினை நீங்கள் இன்டெலிஜென்ட்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் வைப்போம், அந்த டெஸ்ட்டுக்கு ஏன் பெரிய வைப்போம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எஸ் ஸ்மார்ட் ஃபோன் அந்த மாதிரி இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பொருளை சொல்கிறீங்கன்னா அதுக்கு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஐடியா வாஸ் தட் அ கம்ப்யூட்டர் குட் பி சே டு திங்க், கம்ப்யூட்டரை யோசிக்க வைக்க முடியும் ஒரு ஹியூமன் வந்து அது கேள்வி கேட்க வைக்கும் போது. எஸ் அப்போது மனுஷனுக்குள்ளே அது ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பேப்பரில் எழுதுறாரு. எத்தனை எவ்வளோ 100 வருஷத்துக்கு முன்னாடி, எவ்வளோ 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை எழுதுறாரு. இதை வச்சு தான் கேப்சா டெஸ்ட் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்குது. எஸ் கேப்சா டெஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யாருக்கு தான் தெரியாது கேப்சா? எஸ் ஹியூமனா, ஆர் யூ ஹியூமன் ஆர் வாட் சொல்லிட்டு கேட்கும். ஸோ அந்த டெஸ்ட்லாம் வந்து இவரோட டியூரிங் டெஸ்ட் ரிவர்ஸ் பண்ணி தான் வந்து ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி போகிறாங்க இவங்க வந்து கம்ப்யூட்டரில் வந்து செஸ் ப்ரோக்ராம் வந்து வர வைக்கலோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. எஸ் செஸ் அந்தளவுக்கு வந்து ரொம்ப முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறமா ஃபெரான்டி Mark 1 சொல்லிட்டு இன்னொரு ஒரு இதை ட்ரை பண்ணுறாரு, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல கிட்டத்தட்ட அவரால். டியூரிங் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாரு ஒரு கம்ப்யூட்டிங் மிஷின்ஸில். ரொம்ப ஒரு ரெகனைசபிள் கேம் ஆஃப் செஸ்ஸை வந்து கிரியேட்டத்தில் கிரியேட் பண்ணிடுறாங்க அவங்க.
மேத்தமெட்டிக்கல் பயாலஜின்னு சொல்லி சொல்லியிருப்பேன்ல, அதில் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த ரியாக்ஷன் ஆஃப் டிஃப்யூஷன் சிஸ்டம், மெயின் ஃபினாமினா ஆஃப் மார்ஃபோஜெனிசிஸ், மார்ஃபோஜெனிசிஸ் பற்றி எல்லாத்துலேயும் வந்து ஒரு அனாலிசிஸ், பயங்கரமான ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருப்பார் அவரோட பேப்பரில். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால், உங்கள் ஸ்கோப்புக்கு கீழே இருந்தால் நீங்கள் படித்து பார்க்கலாம். எஸ், அந்தளவுக்கு பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரினையும் சரி பயாலஜினையும் சரி. என்னாச்சு இந்த கதையும் என்ன அப்படியே முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. 1952 இவர் மேலே வந்து ஒரு சோகமான ஒரு கேஸ் ஒன்று உள்ளது, இன்டீசென்சி கேஸ் போடுறாங்க இவருக்கு மேலே. அவர் வந்து பர்சனலாக பண்ண சில பல விஷயம் வந்து லாக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. கிராஸ் இன்டென்சென்சி அண்டர் செக்ஷன் 11 ஆஃப் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1885. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூகுளில் போட்டுக்கலாம். அவர் எதுக்கு உள்ளே போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ட்ரையல் வந்து வைக்கிறாங்க, அப்போ வந்து அவர் ஒத்துக்கிறாரு ஆமாம் சொல்லிட்டு அவரை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. போட்டுட்டு ஒரு ஆஃபர் தராங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா ஜெயிலில் தான் இருக்கணும் நீங்கள் பண்ணது தப்புன்னு. அதனால் வந்து இவருக்கு வந்து DES டைஎத்திலின் ஸ்டில் பெஸ்ட்ரோல் சொல்லிட்டு ஒரு ட்ரக்கு, அந்த ட்ரக்கை இவரை பிடிச்சி வச்சு அநியாயமாக போட்டு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, ஒரு சோதனை எளியை பண்ணுற மாதிரி. அந்த காலத்தில் இருந்த இவரை மாதிரி இந்த மக்கள் எல்லாத்துக்குமே வந்து இதேமாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. கிராஸ் இன்டென்சன்ஸின்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு காரியம்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நீ யாராக இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம்னா உண்மையை தோணுச்சு, அதான் சொல்கிறேன் அவ்வளோதான். அநியாயமாக வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி இவரோட பிரெயினையும் வந்து மாற்றிடுறாங்க. அப்போ தான் வந்து இவர் வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தெரியுது. கிரிப்டோகிராஃபிக்கில் பயங்கரமான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டார், ஆனால் அதெல்லாம் சீக்கிரட்டாக இருந்தது. ஸோ வந்து இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா வந்து மானபங்கமாக போயிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இவர் கூட இருந்தவங்க எல்லாரையும் வந்து இவரை பற்றி பேசக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட், இவர் பண்ண எல்லா ஒர்க்குமே அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டு கீழே வந்து மறைக்கப்படும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதேமாதிரி இப்போது இவர் சுத்தமாக புத்தி பேச வச்சமையே ஆயிடுறாரு, ஆனாலும் வந்து இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. June 8, 1954 அப்போ ட்யூரிங்கோட ஹவுஸ் கீப்பர் வந்து இவர் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்து கடந்த பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. எப்படி திடீர்னு என்னாச்சு, ஏதாவது ஹார்ட் அட்டாக்கான்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது, இல்லைப்பா சைனட் இறங்கியிருக்கு உள்ள சொல்லிட்டு. சைனட் எப்படி உள்ளே போச்சு, யாராவது வந்து எப்படி உள்ளே போயிருக்குன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஆப்பிள் வந்து கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, இவர் வந்து சைனட் ஆப்பிளில் போட்டு ஆப்பிளில் கடிச்சு சாப்பிட்டு செத்துட்டாருன்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியாது அவர் வந்து அசாசினேட் பண்ணப்பட்டாரா இல்லை ஆக்சிடென்டலாக அவர் வந்து கெமிக்கலை வச்சுட்டு ரியாக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து தெரியாதனமாக உள்ளே போச்சா இல்லைனா இவர் சூசைட் பண்ணினாரா இந்த மனுஷங்கள்லாம் பார்த்து இவங்களோட இருக்கிறது வேஸ்டடான்னு சொல்லிட்டு நீங்களாம் அவள் தான்டா என்ன ஒரு ஒரு பர்சனான ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி யாரா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி இறந்துடுறாரு. அவங்க வீட்லேயும் வந்து இவர் இதை ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறாங்க. பட் ஆனால் இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா பல வருஷத்துக்கு இவர் பண்ண விஷயம் வெளியில் வராமல் தான் இருந்தது. ஆனால் 2009 பிரிட்டிஷ் ப்ரோக்ராமர் ஜான் கிரஹாம் கம்மிங் வந்து ஒரு பெட்டிஷன் ஒன்று ஆரம்பிக்கிறார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்து, இந்த மாதிரி வந்து ட்யூரிங்கோட ப்ராசிக்யூஷன் தப்பு, அவர் வந்து என்ன தான் அப்படி இருந்தால் அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கட்டுமே அவர் அதில் என்ன தப்பு இருக்குது, அவர் அவர் பிடிச்சது தானே செஞ்சார், அவர் வந்து ஒன்றும் குற்றவாளி கிடையாது சொல்லிட்டு பெட்டிஷன்லாம் போட்டு அவருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மரியாதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமே பிடிக்குது. எல்லோரும் வந்து ஆலன் ட்யூரிங்காக வந்து இறந்து போய் கிட்டத்தட்ட 50-54 வருஷத்துக்கு அப்புறமா வந்து கேட்குறாங்க. 50-60 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட, பரவாயில்லையே சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஆமாம், 60 வருஷம் கழிச்சு தான் இவர் பண்ணதெல்லாம் வெளில தெரியுது, இவர் வந்து பிரிட்டிஷுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்டன் கொடுக்குறாங்க. எஸ், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆலன் ட்யூரிங்க்கு வந்து இறந்து போன ஆலன் ட்யூரிங்க்கு வந்து பார்டன் மன்னிப்பு தராங்க. அதுக்கப்புறமா ஆலன் ட்யூரிங் ஆக்டுன்னு போட்டு அவரை போல் இருக்கிற சிட்டிசன்ஸுக்கும் வந்து பாடன் தராங்க. எஸ், இதில் பாடன் தர என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸும் வந்து ஒரு இங்கிலீஷ் மேன் தான். ஸோ அவரும் வந்து இந்த மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். இதனால் இந்த ஆக்ட் வந்து தூக்கிட்டு அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் வந்து சக மரியாதை தரணும்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷனில் ஒரு ரெவல்யூஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஆமாம், நிறைய பேர் வந்து இதை வந்து என்ன இதெல்லாம் தவறுங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இது சரின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் சரியோ தப்போன்னு சொல்ல வரல, அவர் பண்ணது வந்து அவருக்கு பிடிச்சிருந்தது, மற்றவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. எஸ், அவ்வளோதான் இந்த பாட்காஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வழி இருக்கும், எப்போவுமே வழி இல்லாமலாம் போகாது. இன்ஃபர்மேஷன் கேனாட் பி டெஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு குவாண்டம் ஃபிசிக்ஸை சொல்லுவாங்க. வழி எப்படியும் வந்து வர வழி தரக தான் செய்யணும், கொஞ்சம் நேரம் ஆகும். எஸ் அது ஒரு சில பல நானோ செகண்ட்ஸாகவும் இருக்கலாம், லைட் இயர்ஸாகவும் இருக்கலாம், பட் ஆனால் கண்டிப்பாக தரவும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உன பாட்காஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான், டைம் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து முக்கியமான ஒரு ரீசன். டைம் இல்லைன்னா நம்ம இல்லை, நம்மளை சுற்றி தான் டைம் ஓடிட்டுருக்குது. இந்தளவுக்கு 10 நிமிஷம் தொடர்ந்து ஒரு ஆடியோ கிளிப் நான் பேசின மாதிரி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பார்ப்போம், இதுக்கப்புறமா அடுத்த பாட்காஸ்ட் வந்து ஒரு வாரம் கழித்து வரலாம், 10 நாள் கழித்து வரலாம், வரும் கண்டிப்பாக. சத்யேந்திரநாத் போஸ் அவரை பற்றி தான், அவரை பற்றியும் அவர் பேரில் இருக்கிற ஹிக்ஸ் போசான் பற்றியும் யூனிவர்ஸோட சீக்ரெட்ஸ் பற்றியும் அடுத்த பாட்காஸ்ட்டில் பார்ப்போம். இந்த பாட்காஸ்ட்டில் கம்ப்யூட்டரோட ஒரிஜினலான ஒரு ஜீனியஸை பற்றி நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னா இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்கிற லிங்கை வச்சு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். கண்டிப்பாக இவரை பற்றி கூகுள் பண்ணி பார்த்துருங்க. இவரை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கூகுளில் ஓப்பனாகவே இருக்கும், நீங்கள் அதை பார்க்கலாம். இல்லை அந்த படம் இருக்குது சொன்னால இமிட்டேஷன் கேம் அதை படமும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, டாடா பேபி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பை.